வணக்கம் கலாநிதி அமீர் அலி அவர்களே.
வணக்கம்.
நேற்று இரவு சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை, அது பற்றிய உங்களது பொதுவான கருத்தை முதலில் கூறுங்களேன்.
இந்த நிதிநிலை அறிக்கை நமது பொருளாளரின் 5வது பற்றாக்குறையான நிதிநிலை அறிக்கையாகும். எதிரே வரப்போகின்ற தேர்தலை முன்னிட்டு நெருக்கடியான ஒரு பொருளாதார சூழலிலே மிகவும் இதற்கு முன்னர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காற்றாக பறக்கவிட்டு சமாளிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த நிலை அறிக்கையிலே பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றது. இதில் நுழைவு என்னவென் சொன்னால், ஊனமுற்றோர்க்காக உதவுவதற்காக கொடுக்கப்பட்ட காப்புறுதி திட்டம் அது வரவேற்க வேண்டியதுண்டு. கொன்ஸ்கி கல்வி அறிக்கையை அமல்படுத்துவதற்காக நிதி வழங்கப்படுகின்றது, அடுத்த ஒரு நல்ல செயல். மற்ற 3வது வளமையாக நடைபெறுகின்ற ஒன்றுதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாதைகள், ரயில் பாதைகள், கட்டிட வசதிகள், இவையெல்லாம் வருங்கால பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டி செய்து கொடுக்கின்ற ஒரு ஆயத்தங்கள். இந்த 3 துறைகளையும் இந்த அரசாங்கம் எதற்காக நிதி ஒதுக்கியது வரவேற்க வேண்டியது ஒன்றுதான். ஆனால் அவர்கள் இதற்கு முன்னர் செய்த கண்மூடித்தனமான பண விரயத்தினாலே, வரவுக்கு மிஞ்சி செலவு செய்ததினாலே, இப்பொழுது வரவு குறைவாக இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த சமநிலை, இந்த நிதிநிலையை சமப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இந்த ஒரு பிரச்சனையைத்தான் அடிப்படையாக இந்த திட்டத்திலே நான் காண முடிகின்றது. அதாவது ஒவ்வொரு டாலர் சேமிப்பை அவர்கள் இந்த திட்டம் காட்டுகின்ற அதே வேளையில் 3 டாலர் குறைமதியான வரியை ஏற்றியிருக்கின்றது. ஆகவே இது வயது வருமானம் குறைந்தவர்களுக்கு எந்த சலுகையும் இல்லாத ஒரு வரவு செலவு திட்டம். அதை கொண்டுதான் வருங்கால இந்த எதிர்வரப்போகின்ற தேர்தலிலே இந்த அரசாங்கத்தினுடைய நிதி நிர்ணயிக்கப்படும் என்பது எனது பொதுவான அபிப்பிராயம்.
நல்லது. இந்த வேளையிலே இந்த புலம்பெயர் மக்கள் அவர்களுக்கு ஏதும் தனிப்பட்ட சலுகைகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்களா?
இந்த புலம்பெயர்ந்து வருகின்றவர்கள் வருமான மட்டத்திலே குறைந்த வர்க்கத்திலே வாழ்கின்ற மக்கள். பொதுவாகவே இந்த அறிக்கையில வருமான மட்டத்தின் குறைந்த நிலை வாழ்கின்றவர்களுக்கு எந்த சலுகைகளும் இல்லை. கொடுக்கப்பட்ட சலுகைகள் மிகவும் சொத்துமானவைதான். ஆகவே தனிப்பட்ட முறையில இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்காக இந்த வரவு திட்டத்திலே எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு உண்மையை இங்கே வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது இந்த பேபி போனஸ், அதாவது குழந்தைகள் பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹார்வர்ட் அரசாங்கத்தின் கீழே சில சலுகைகள் வழங்கப்பட்டன. அந்த சலுகைகள் எல்லாம் இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், மறைமுகமான காரணம், குழந்தைகள் பெற்று இந்த நாட்டின் சனத்தொகை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வெளியிலே இருந்து மக்களை இங்கே கொண்டு வருவது மூலம் சனத்தொகை அதிகரிக்கலாம் என்று ஒரு பக்கத்தில் அந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஒரு கேட், அதாவது ஒரு கதவை திறந்து விட்டு, அதே வேளையில அவர்களுக்கான சலுகைகள் ஒன்றுமே கொடுக்கப்படாது. ஒரு மனவருத்தமான விஷயம்.
ஆனால் இதேவேளையில் அந்த புலம்பெயர்ந்து வருகின்ற மக்களின் எண்ணிக்கையை அதே அளவாக வைத்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அதாவது 190,000 மக்களை இங்கே உள்வாங்க இருக்கின்றது ஒவ்வொரு வருஷமும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அத்துடன் இங்கே மனிதாபிமான உள்வாங்கலாக 20,000 பேரை ஒரு வருஷத்துக்கு எடுப்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை. இதில் மாற்றங்கள் ஏதும் செய்யப்படாதது ஒரு நன்மையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா?
மாற்றம் ஒன்றும் செய்யப்படவில்லை. காரணம் என்றால், இவர்கள் மாற்றம் செய்தாலோ செய்யாவிட்டாலோ சனங்கள் இப்பொழுது வெளியிலே இருந்து வந்து கொண்டே இருப்பார்கள். மனிதாபிமான அடிப்படை இவர்கள் கொடுக்காவிட்டாலும் கூட இப்ப வந்து குவிந்திருக்கின்ற இந்த மக்கள் என்ன செய்வது? அவர்களை அடுத்து விரட்டலாமா? இல்லை. எந்த ஒரு காலத்துல எந்த கட்சி வந்தாலும் இந்த மக்களை உள்வாங்கியே ஆக வேண்டும். இந்த உள்வாங்குகின்ற நிலை இவர்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ வெளியிலே இருக்கின்ற சூழ்நிலை மாறாத வரை, அதாவது குறிப்பிட்ட சொல்லப்போனா இலங்கையிலே உள்ள சூழ்நிலை மாறாத வரையில உள்வாங்குகின்றதை தொடர்ந்து கொண்டே இருக்கும், மக்களும் வந்து கொண்டே இருப்பார்கள்.
இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னவாக இருக்கும்?
அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு பழமொழி இருக்கின்றது, தனக்கு முக்கு போனாலும் எதிரிக்கு சதனப்பிள்ளை என்று. அந்த நிலைதான் இந்த திட்டத்தில் இருக்கிறது. அதாவது தாங்கள் இந்த அரசாங்கம் கவிழ்வது நிச்சயம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வரப்போகின்ற அரசாங்கத்துக்கு ஆப்பு வைக்கின்ற ஒரு நிலையில தான் இந்த செலவினங்களை தான் செய்திருக்கின்றார்கள். இந்த கோம்ஸ்கி அறிக்கையை அமல்படுத்துவது, மற்றது இந்த ஊனமுற்றோருக்கு உதவும் காப்புறுதி திட்டம், இவையெல்லாம் முழுமுற்றாக இதற்கு நிதிகள் இல்லை. ஆகவே இந்த நிதியை கொண்டு வர வேண்டியது வரும் அடுத்த பொருளாளர். ஆகவே இந்த அடுத்த பொருளாளர் அந்த அரசாங்கத்துக்கு ஆப்பு வைக்கின்ற நிலையில்தான் இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் குறுகிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டம் என்பதுதான் எனது சொந்த அபிப்பிராயம்.
ஆனால் டிசேபிலிட்டி கேர் NDIS எனப்படுகின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை அநேகமானவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் மற்றவற்றை குறை சொன்னாலும் அதற்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கின்றார்கள் அல்லவா?
நிச்சயமாக நிச்சயமாக, அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதை எல்லாம் எந்த சர்வ கட்சிகளுமே இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அதுக்கு புது நிதி வேணுமே. அந்த வருகின்ற அந்த நிதியை எப்படி சமாளிப்பது? இதைத்தான் பிரச்சனை அடுத்த அரசாங்கத்துக்கு. இந்த தலையீடியை அங்கே மற்ற அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறார்களுடைய இவர்கள் தாங்களாக மொத்த நிதியையும் இவர்களால் திரட்ட முடியாமல் இருக்கின்றது.
நன்றி கலாநிதி அமீர் அலி அவர்களே, உங்களுடைய நேரத்துக்கு SBS தமிழ் வானொலியின் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி பிரபாகரன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.